திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் சிந்திப்பார் மனத்தான் சிவன் செஞ்சுடர் அந்திவான் நிறத்தான் அணியார்வதி உந்தி சூரிய முக்கண்ணினான் அடி வந்திப்பார் அவர் வானுலகு ஆழ்வரே. மற்றொருவர் தஞ்சமின்றி வந்து அடைந்தக்கார் எனினே சற்றும் இறங்காது இருக்கை தன்மையோ ஒற்றவா பாவலா கூடல் பரமா பரதேசி காவலன் நீதான் ஆனத்தார் நம பார்வதி பதையே அருமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய புனார் திருவடியை அடியே போற்றி வணங்கிக் கொண்டு மேன்மைகுள் சைவ நீதி என்ற நெறியிலே சைவத்தை பரிபாலனம் செய்வதற்காக தருமபுரம் திருமணத்தினை சாதித்தருடைய ஸ்ரீலஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய புனார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு இப்பொழுது 27வது பட்டமாக எழுந்தருளி ஞானக்கோல் ஏந்தி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி மாசராமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய புனார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு உலகிலே இருக்கின்ற எல்லா திசைகளிலும் சைவமானது பரவி எல்லோரும் பயனடைதல் வேண்டும் என்ற அரிய நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் அந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருப்பவர்களுக்கும் திருநெல்வேலி சிவகாந்தி ஆகியால் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருடன் குருவருடன் கூட்டி வைக்க ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்திருக்கின்ற சிவபோகசாரத்தை இன்று திருவருள் துணையோடு நிறைவு செய்கின்ற ஒரு பேட்டினை பெற்றிருக்கின்றோம். பெரியவர்களே, திருநாவுக்கரசு சுவாமிகள் சலம் பூவோடு தூபம் மலர்தறியேன் என்று குறிப்பிட்டார். இந்த இடத்திலே நீரும் பூவும் தூபமும் பூஜையினுடைய முக்கிய அங்கம் என்று தெரிய வருகிறது. இதிலே பூ என சொல்லக்கூடியதற்கு ஒரு விஷயம் என்னவென்றால் இறைவனுடைய மேலுக்கும் மேலான அங்கத்திலே போய் அமர்ந்து கொண்டோம், கழுத்திலே தொங்கிக் கொண்டோம். அந்த பூவுக்கு அவ்வளவு ஏற்றம் உச்சியிலும் இருக்கும் கழுத்திலும் இருக்கும். அந்த பூ மட்டும் அங்கே இல்லாது அந்த பூக்களை பிணித்து கட்டியிருக்கின்ற நாரும் இருக்கும். நாருக்கு இயற்கையிலே ஒரு அழகும் கிடையாது, ஒரு பொலிவும் கிடையாது, மனமும் கிடையாது. ஆனால் பூவோடு சேர்ந்து அது பந்தப்பட்டு விட்ட காரணத்தினாலே அந்த பூவோடு சேர்ந்து இந்த நாரும் இறைவனது திருமுடிமேல் அல்லது திருத்தொழிலே இருக்கிறது. இதே போல ஒன்றுக்கும் பற்றாத ஒருவர் மேன்மை பொருந்திய ஒருவரை சார்ந்தார் அந்த ஒன்றுக்கும் பற்றாதவரும் மேன்மை பெறுவார். அதற்கு சான்று இந்த பூதான். இதை வைத்துத்தான் நம்முடைய ஆண்டவர்கள் அழகாக ஒரு பழமொழியை சொல்லி வைத்தார்கள், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். இந்த பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பதிலே மணக்கும் என்பது அங்கே வாசனையை குறிப்பிடுவது அல்ல. மணத்தல் என்ற சொல்லுக்கு பொருந்துதல் என்று பெயர். பூவோடு சேர்ந்து நாரும் பொருந்தி சிவரது திருமேனியிலே இருக்கும். இந்த மணக்கும் என்பதற்கு பொருந்தும் என்பதற்கு ஒரு சான்று திருச்சிதம்பரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அருள் செய்திருக்கின்ற சேக்கடா பிள்ளை தமிழிலே சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம் சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம் மடங்களிலே அன்னம் எப்பொழுதுமே பொருந்தியே இருக்கும். தூய்மை மணக்கும் சிந்தை எல்லாம் அந்த சிந்தையிலே தூய்மை எப்பொழுதுமே பொருந்தி இருக்கும். சுவனம் மணக்கும் ஆடையெல்லாம் தொங்கல் மணக்கும் தோள்கள் எல்லாம் அங்கிருப்பவர்களுடைய தோளிலே மாலைகள் எப்பொழுதும் பொருந்தி இருக்கும். ஆகையினாலே இந்த மணக்கும் என்பது பொருந்துதல். இதை வைத்துத்தான் கல்யாணம் என்பதற்கு தமிழிலே திருமணம், மணம் என்றால் பொருந்துதல், யாரோ எவரோ என்று இருந்தவர்கள் இப்பொழுது ஒன்றாக பொருந்துதல், உறவாக பொருந்துதல், அதை திருவண்ணம் என்று சொல்லப்பட்டிருந்தார். ஆகையினாலே இந்த பூ நமக்கு பேமை பெற்றிருந்த காரணத்தினாலே அதோடு சேர்ந்த நாளும் பெருமை பெறுகிறது. இது நம்முடைய நூல்களிலே நிறைய பார்க்கிறோம். நாம் சிறுமையாக இருந்தாலும் பெருமையுடையோரை நாம் சார்ந்திருந்தால் நாமும் பெருமை அடைவோம். பெரிய புராணத்திலே சிறுத்தொண்ட நாயனார் புராணத்திலே பார்க்கிறோம், பைரவராக வந்த பெருமான் நான் தனித்து உண்ண மாட்டோம், என்னோடு இருந்து அமர்வதற்கு ஒரு சிவனடியாரை அழைக்கின்றார். அதற்கு பரஞ்சோதியார் நான் இன்று வரை எந்த ஒரு சிவனடியாரையும் தேடி காணவே இயலவில்லை, அப்படி இருக்க இப்பொழுது சிவனடியாரை நான் இங்கு போய் காண்பேன் என சொல்லி அழகாக சொல்லி காட்டுகிறார். இதத்தும் பலத்தும் இனியாரை காணேன், நான் இன்று சிவனடியாரை காண இயலவில்லை. யானும் திருநீர் சகத்தின் இடுவார் அமைக்கண்டே இடுவேன், நான் ஒன்றுக்கும் பற்றாதவன் தான், ஆனால் மேமை விருந்து சிவனடியாக திருநீர் அணிவதை கண்டு அதை கண்டு நானும் அணிந்திருக்கிறேன். யானும் திருநீர் சகத்தின் இடுவார் அமைக்கண்டே இடுவேன். அப்போ ஒருவரை சார்ந்து அவரை போலவே ஒழுகுதல் என்பது உயர்ந்தது. அதைத்தான் அடுத்தார் கொண்டு வைரவர் கூறுகிறார், உம்மை போ நீரிட்டார் உடலோ உண்பீர் நீர், நீரே என் அருகில் இருந்து உண்ணும் என்று சொல்கிறார். அதனால ஒருவரை நாம் சார்ந்திருந்த பொழுது அவரிடம் இருக்கின்ற நற்பண்பு நம்மிடம் வரும். வரதுந்தராம பாண்டியன் அருள் செய்திருக்கின்ற பிரம்மோத்திர காண்டம் என்று இருக்கிறார். வரதுந்தராம பாண்டியன் அழகாக ஒரு செய்தியை செடி காட்டினார். உச்சினி பட்டணத்திலே சந்திரநேசன் என்ற அரசன் இருக்கிறார், நன்றாக சிவபூஜை பண்றார். அப்படி சிவபூஜை பண்ணுகிற அவருக்கு ஒரு ஆயுர்வேதத்தை சார்ந்த ஒரு பெண்ணானவள் அந்த பூஜைக்கு சற்று முன்பாக வந்து பாலை கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்படி ஒரு நாள் கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது அவளுடைய சிறு பிராயத்தில் இருக்கிற தன்னுடைய குழந்தையை உடன் அழைத்து வருகிறார். அந்த உடன் அழைத்து வருகின்ற பொழுது பாலை கொடுத்து விட்டு திரும்புகின்ற நேரத்திலே அந்த ஆயுர்வேதத்து அந்த சிறுவரானவர் நம்முடைய சந்திரசேன் சந்திரநேசன் செய்கின்ற பூஜையே பார்த்து கொண்டு அருகிலே நின்றார். அந்த பூஜையே பார்த்து அருகிலே நின்றாரா, இவரைப்போ நானும் பூஜை செய்தல் வேண்டும் என்று எண்ணம் வளர்ந்தான். உடனே தன்னுடைய இல்லத்திற்கு வந்து விளையாட்டாக மணலை எடுத்து கல்லை எடுத்து ஓடு முதலானைகளை எடுத்து இலை தலைகளை எடுத்து இதுதான் சிவலிங்கம், இதுதான் வஸ்திரம், இது நிவேத்தியம், இது தூபத்திற்கு, இது தீபம் என்று விளையாட்டு பொருளாக வைத்து பூஜனை செய்கிறார். அப்பொழுது பெற்ற தாயானவள் உன்னவா என்று அழைக்கிறாள். அதை அறியாது இவர் பூஜையிலே ஈடுபட்டிருக்கிறார். அப்பொழுது நம்முடைய அந்த தாயானவள் கோபித்து அவனை அடித்து வீதியிலே எரிந்து அவன் பூஜை செய்த மண்கள் முதலானவர்களை அள்ளி வீதியிலே எரிந்து விட்டாள். வீதியிலே எரியப்பட்ட குழந்தை மூர்ச்சையானது, ஆனால் எரியப்பட்ட கல் மண் அந்த இலை தலைகள் எல்லாம் நவரத்தினங்களாகவும் பொன்னாகவும் மாறி கிடந்தது. இந்த அதிசயத்தை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கண்டார்கள். கண்ட உடனே இப்படி ஒரு குழந்தையை அடித்து விட்டாயே என சொல்லி பார்க்க அந்த குழந்தை மயக்கம் தெளிந்தது. மயக்கம் தெளிந்த சிறிது நேரத்திலேயே அனுமனானவன் அங்கே எழுந்தருளி அவனுக்கு ஸ்ரீதரன் என்ற தீட்சா நாமத்தை சூட்டி இப்படி பூஜை செய்தல் வேண்டும் என்று உணர்த்தினான். அப்படி உணர்த்திய பின்பு அதனுடைய பூஜையின் பலனாகத்தான் இந்த ஸ்ரீதரனுடைய வம்சத்திலே எட்டாவது வம்சத்திலே நந்தன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வருகிறார். இந்த குழந்தை செய்த அந்த பூஜையின் பயனாக எட்டாவது வம்சத்திலே நந்தன் என்பவனுக்கு திருமாலே மகனாக பிறந்து கண்ணன் என்று பேர். எனவே கண்ணனவனாக வருவதற்கு காரணம் நந்தன் அவன் மனதிலே ஒரு குழந்தை செய்த பூஜை, அந்த குழந்தை பூஜை எப்படி செய்தது ஒருவர் செய்ததை பார்த்து ஆகினாலே ஒரு தெளிவு நமக்கு இருத்தல் வேண்டும். எப்பொழுதுமே நாம் ஒன்றுக்கு தகுதி இல்லை அல்லது இயலவில்லை என சொன்னால் அது மேன்மை புரிந்து ஒருவர்களை நாம் சார்ந்து விட்டால் நமக்கு அவர்கள் தன்மை பறிந்து நாமும் உயர்ந்து விடுவோம். அதைத்தான் 129வது பாடலை சொல்லி காட்டுகிறார். சிலர் பக்குவப்படாமல் தானும் அறிந்து தெளிவது இல்லை, அறிந்து தெளிந்தவர்களோடு கூடுவதும் இல்லை பார்ப்பதும் இல்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள், தான் ஒன்றுக்கும் அங்கே பொறுத்த தகுதி இல்லாத அவன் இறைவனை கண்டு அனுபவிக்கின்ற அவர்களை பொல்லாத பொல்லாமல் சொல்லி அவர் தூற்றிக் கொண்டிருப்பார்கள் என்று காட்டுகிறார். 129வது திருப்பாடல். அறியார் கனவிலும் ஆனந்த ரூபம் அறிவாரமையும் அடையார். அவர்களுக்கும் கனவில் கூட இறைவன் வருவதில்லை, ஆனந்த ரூபம் அறிவாரமையும் அடையார். கனவு மட்டுமல்லாத நனவிலேயும் இறைவனை கண்டு அனுபவிக்கின்ற அவர்களையும் சென்று அடைய மாட்டார்கள். ஆக தனக்கும் தகுதி இல்லை, தகுதி உள்ள உள்ளவர்களுக்கும் பொருந்துவதில்லை. அறிவார்களுக்கு அந்த பிரம்மத்தை நன்றாக அறிந்து அனுபவிப்பவர்களுக்கு இல்லாத தீங்கே எடுத்துரைப்பார். இவ்வுலகில் பொல்லா தரையில் பொறி, உலகில் அவர்கள் பொல்லாத தீங்குகளை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். பொல்லா தலையில் பொறி, இது அவர்களுடைய தலையெழுத்து என்று அழகாக இங்கே சொல்லிக்காட்டுகிறார். இதைத்தான் திருவாசகத்திலே மணிவாசகம் பிறந்தவை கத்தரியே கலைஞானம். அதனால என்ன கசிந்து முருகேன். ஆனா இது ஒரு படி மேலே சென்று ராமகிருஷ்ண சுவாமிகள் ஒரு கருத்து சொல்றார். கற்றறியே கலைகள் ஞானம், கற்றவர்களோடு உற்றிகன் நானும் படிக்கல, கற்றவர்களோடு சேர்ந்து நான் கூடவில்லையே. ஆகலால் உணர்வுக்கும் சேயன் நானே, ஆகினாலே உன்னை நினைவதற்கு உரிய அந்த உணர்வு எனக்கு எட்டவில்லை. ஆகினாலே நாமெல்லாம் நம்மை தகுதி பிடித்த தக்கோர்வால் சென்று பொருந்துதல் வேண்டும் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டப்பட்டது. ஆதிசேலனானவர் அங்கே பதஞ்சலி முனிவராக வந்திருந்து இறைவன் திருநடத்தை காணுகிறார். எப்படி கண்டார்? பார்கடலிலே திருமாலை தாங்கி கொண்டிருந்தார். திருமால் தான் கண்ட அனுபவத்தை ஒரு சமயம் கூற அது கேட்டு தானும் தவம் செய்து நடத்தை காண்பேன் என்று வந்தார். இது விஷ்ணுமூர்த்தியினுடைய ஒரு சார்பினாலேதான் ஆதிசேஷன் பதஞ்சலி முனிவராக வந்து நித்தலும் அந்த நரத்தை இன்றைக்கும் கண்டு கொண்டிருக்கிறார். ஆகையினாலே நான் பிறர் நல்லவர்களாக இருந்து நல்ல நெறியை சொல்லியிருந்த பொழுது அவர்களோடு சேர்ந்தே மரிஞான சம்பந்தர் சொல்றார். வானோன் பவனிவரக் கண்டு மேலுக்கு மேலாகி சிவமாய மரிஞான சம்பந்தர் உலா வருகிறார். உலா வருகின்ற அந்த பெருமானை எல்லோரும் வணங்கினார்கள். எல்லோரும் வணங்குபவர்களை கண்டு நானும் வணங்கினேன், எனக்கு அருள் கிடைத்தது. வானோர் பவனி வரக்கண்டு வல்வினையோன் ஏனோரும் ஏற்றுதற் கண்டு ஏற்றினேன். தான் எனை பார்த்தான் பஞ்சவர கொத்தல் எல்லாம் நீத்தான். இதை ஒன்றுக்கும் பற்றாக நான் அங்கே பிறர் வணங்குவதை கண்டு நான் வணங்குகிறேன். என்னை வணங்கி அந்த நல்லோர் பக்கத்தில் இருந்தார். ஆகையினாலே இதே போன்று கண்ணப்ப நாயனார் புராணத்திலே நானனுடைய ஒரு தொடர்பினாலே தான் வேடபுலத்தே இருக்கின்ற நம்முடைய இன்னால் ஒன்றுமே அறியார். ஆனா நானன் தான் மலையிலே குடுமி தேவர் இருக்கிறார், வா கும்பிடலாம்னு போனார், நெருப்பிட கூட போனார். அதற்கப்புறம் அங்கு செல்லுகின்ற பொழுது அங்கே சன்னதியிலே பார்த்தார் குளிர்ந்த நீரும் அங்கே இலைகளில் பூக்களும் என்னென்னவோ இருக்கிறது. அப்ப இதுவெல்லாம் என்ன என்று கேட்கின்ற பொழுது நானன்னா சொல்கிறான், ஓர் பார்ப்பான் அன்று இது செய்தார். ஒரு அந்தரன் ஒருவன் வந்து தினமுமாக இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அந்த இறைவனுக்கு நைவேத்தியம் படைத்து வாயிலை முடிமுடுத்து மந்திரம் சொல்லி தோத்திரம் சொல்லி போகிறான். இப்படி ஆற்றுப்படுத்திய காரணத்தினாலேதான் திண்ணனார் திருக்காலத்தின் நாயனாருக்கு இனிய செய்கை எண்ணிய இவையெல்லாம் உடம்போ, ஓ இதுதான் அவனுக்கு களத்தினாருக்கு பிரியமானதோ என்று அங்கே ஆட்டப்படுத்தப்படுகிறது. ஆகினாலே நாடனுடைய ஒரு தொடர்ச்சினாலே நம்முடைய திண்ணனார் கண்ணப்ப நாயனார் ஆகி இறைவனுடைய வலக்கை பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பேச்சினை பெற்றிருக்கிறார். ஆகினாலே நாமும் பழையடியார்களாகிய அவர்கள் நம்முடைய இணங்கி இருந்தால் புத்தடியார்களாகிய நமக்கு மேன்மை கிடைக்கும். அடுத்து 130வது திருப்பாடல். எவைகளெல்லாம் பயனற்றது என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். நீதியிலா மன்னர் ராஜ்யமும் நெற்றியிலே பூதியில்லா செய்தவமும் பூரணமாம் சோதி கடல் அறியா ஆஜான் கற்பிலரும் சுத்த விடல் எனவே நீத்து விடு. இவர்களெல்லாம் பயனற்றவர்கள். நீதியிலா மன்னர் ராஜ்யமும் மூர்த்தி நாயனார் புராணத்துல பார்க்கிறோம். அங்க என்ன ஆனது? அங்கே நீதி இல்லை. மூர்த்தி நாயனார் செய்கின்ற அந்த சந்தன குழம்பு தேய்கின்ற தொண்டுக்கு முட்டு ஏற்படுத்தி சந்தனம் கிடைக்காமல் செய்கிறார். அதனால என்ன ஆனது? அவன் அழிந்து ஒழித்தான். அந்த நாள் அந்த மன்னனா நாடு பயன்பெறாது. ஆகையினாலே தான் மூர்த்தி நாயனா நல்ல ஒரு சைவ நெறியை பரப்புகின்ற அரசன் எட்டு வருவான் அப்படின்னு கேட்டான். ஏனெனில் நீதி என்பது இல்லாத அரசனால் மக்களுக்கு பயன் இல்லை. நீதி இல்லா மன்னர் ராஜ்யமும் நெற்றியிலே பூதியிலா செய்தவனும், அதாவது நெற்றியிலே விபூதியும் கழுத்திலே ருத்ராட்சமும் இல்லாமல் செய்கின்ற ஜபம் தியானம் பூஜனை எல்லாம் சொற்ப பலனே என்று மறைஞான சம்பந்தர் சைவ சமய நெறியிலே விளக்கமாக சொல்லி காட்டுறார். பல திருப்பாளர்களிலே திருக்குறளை சொல்லி காட்டுறார். ஆகையினாலே நெற்றியிலே விபூதி இல்லாமல் செய்கின்ற எந்த ஒரு காரியமும் அது பலனற்றது. நீதியிலா மன்னர் ராஜ்யம் நெற்றியிலே பூதியிலா செய்தவும் பூரணமாம் சோதி கடல் அறியா ஆசான். ஒரு குரு என சொல்லக்கூடியவன் தன்னை உணர்ந்து பாசத்துடத்தை உணர்ந்து தலைவனை உணர்தல் வேண்டும். தன்னை உணர்வதை உணரவில்லை என்றால் பாசத்துடக்கை உணரமாட்டான். அந்த இரண்டையும் உணராதவன் சிவத்தை உணரமாட்டான். அவனால் மாணாக்கருக்கு எந்த பலனும் இல்லை. சோதி கடல் அறியா ஆசான் கற்பிலரும் கற்பு கற்பு என்பது கல்வியின் வழி நிற்ற கற்பு. ஞான நெறியிலே நிற்பது கற்பு. ஒழுக்கம் என்று பெயர். எனவே ஒழுக்கம் இல்லாதவர்கள் செயலும் சுத்த விழல். இங்கே கற்பிறர் என சொல்லக்கூடியது ஒழுக்கம் இல்லாதவர் என்ற ஒரு பொருளிலும் வருகிறது. மற்றொன்று கற்பி என்பது கல்வி என்ற பொருளிலும் வரும். கற்பிலா மூக்கரை மூர்க்கரே உகப்பர். கற்பிலா மூர்க்கரை மூர்க்கரே உகப்பர். கற்பிலானா கல்வி அறிவு இல்லாதவர்கள். அதுக்கும் கற்பம் தான் கற்க தருவன கற்பம். ஆகையினாலே ஞான நூல்களை கல்லாதவரா கல்லாதவன் எதற்கும் நமக்கு பயன் இல்லை. எதனாலும் அவனால் நமக்கு பயன் இல்லை என்று அவனை நீங்கள் என்று சொல்கிறார்கள். ஆகையினாலே தான் இவைகளெல்லாம் நீங்குதல் வேண்டும் குறித்து காட்டுகிறார். நீதி இல்லா மன்னர் ராஜ்யமும் நெற்றியிலே போனீரா செய்தவமும் பூரணமாம் சோதி கடல் அறியா ஆசான் கற்பிலர் சுத்த விடலனவே ஆகையினாலே இவர்களெல்லாம் நமக்கு பலனற்றவர்கள். அவர்களை விட்டு நீங்குதல் வேண்டும் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. அடுத்து 131வது திருப்பாடல். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்துதான் எதிலும் நாம் செயல்படுதல் வேண்டும். இதை அழகாக சொல்லி காட்டுகிறார். ஐந்தறிவால் கண்டாலும் ஆர் ஏது சொன்னாலும் எந்த விருப்பு வெறுப்பு எய்ந்தாலும் சித்தையே பார விசாரத்தை பண்ணாரே ஏதொன்றும் தீர விசாரித்து செய். பொய்யால் காண்பதும் பிறர் சொல்ல கேட்பதும் நமக்கு வெகுடியை ஏற்படுத்தும். நாம் அதன்படி நில்லாது நாம் உடனே கண்டதை கேட்டதையும் நம்பிவிடாது ஆராய்ந்து துணிதல் வேண்டும் என்று அழகாக இங்கே சொல்லப்பட்டது. ஐந்தறிவால் கண்டது கண்ணால் காண்பதும் போய் ஆரேது சொன்னாலும் எந்த விருப்பு வெறுப்பு எய்ந்தார் யார் என்று சொன்னாலும் அதை நாம் உண்மை என்று எடுத்துக்கொள்ள கூடாது. தீர விசாரித்தன் வேண்டும். உதாரணமாக சுர்பனகை மூக்கை அறுத்து கொண்டு வந்து நிற்கிறார். அங்கே ராமன் மீது பொல்லாங்கு கூறி சீதையை பற்றிய ஒரு ஆசையை கிளப்புறார். அப்ப ராமனானவன் அங்கே சுர்பனகையின மூக்கை அறிந்தான் என சொன்னால் இதில் ஏதோ காரணம் இருக்கிறது என்பதை விசாரியாமல் அவன் அந்த சீதை மேல் மையல் கொண்டான். முடிவிலே தானே அழிந்தான். இதே போன்று சிறப்பதி காலத்திலே பார்க்கிறோம். கோவரன் கள்வன் என்று கூறியதை கேட்டு பாண்டி நெடுஞ்செழியன் விசாரியாமலே தண்டனையை நிறைவேற்றினான். அதனால் சிம்மாசனத்தில் உருண்டு கீழே விழுந்து உயிர் போனவர். இதை விட மேலாக சண்டேஸ்வர நாயனார் புராணத்திலே விசாலசம்மராகிய அந்த திருக்குழந்தை அங்கே பூஷணி செய்வதை கண்டு அங்கே சில அந்தணர்கள் இந்த விசாலசர்மன் பசுவினுடைய பாலை எடுத்து மண்ணிலே கொட்டுகிறார் என்று சொன்னனர். இதையெல்லாம் கேட்டு தீர விசாரியாது தந்தையாகிய நிச்சதத்தரானவன் என்ன நடந்தது ஏன் இப்படி நடக்கிறது விசாரியாமல் அங்கே ஆத்திமரத்தின் பின்னே ஒளிந்திருந்து கண்டு உண்மை போதும் என நினைந்து அவரை வசிச்சொல் கூறுகிறார். பின்பு அடிக்கிறார். அதற்கு பின்புதான் பூஜை பாத்திரங்கள் முதலானவர்களை காலால் சுதைக்கிறார். அதனால் அவரது இரண்டு கால்களும் துடிக்கப்பட்டது. ஆக எச்சரித்த அவன் இதை என்ன ஏது என்று விசாரியாமல் தன்னுடைய மகனையே குற்றவாளி என நினைந்து மறைந்து நின்று பார்க்கப்படுகிறார். ஆனால் அதே நேரத்திலே இதை மறைந்திருந்து பார் என்னுடைய உண்மை புரியும் என்று சிவகோசரியாருக்கு கண்ணப்பனை பற்றிய செய்தியை சிவபெருமான் அங்கே உணர்த்துகிறார். நீ பூஜை பண்ணுகின்ற இடத்திலே அங்கே மாமிஷம் முதலான அசோசியங்கள் நாய் கால் தடங்க போல இருந்தது உண்மை, ஆனால் அது எதனால் வந்தது என்பதை அறிந்து கொள் என சொல்லி அழகாக உண்மையை உணர்த்துகிறார். அதை திரு கண்ணப்ப தேவராயனார் திருமணத்திலே லக்கீர தேவராயனார் விளக்கமாக சொல்லிக்காட்டுகிறார். ஆக அது அசைவு இருக்கிறதா, சுருங்கி விடுகிறதா, ஒரே இடத்திலே நிற்கிறதா, வேறு அது என்ன செயல்களையெல்லாம் செய்கிறது என உற்று பார்த்தல் வேண்டும். இதே போல பேய்த்தேர் காணல் நீர், அங்கே நீர் ஓடுவது போன்றால் நனவே தெரிகிறது. ஆனால் பேய்த்தேர் பின்னே சென்று ஏய்த்தேன் என்று ஞான மொழியில கூறியதை போல இது என்ன இப்படி ஓடுகிறதுனா இந்த இடத்திலே ஆறும் இல்லை குளமும் இல்லை, அப்படி இருக்க நீர் எப்படி தோன்றும் என்று அவன் யோசித்திருந்தா அந்த காணல் நீராகிய பேய்த்தேரை அவன் நம்புதல் மாட்டான். அதனாலே கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதையும் நான் உடனே அதுக்கு விருப்பு எய்தாது நாம் தீர விசாரித்து அறிதல் வேண்டும் என்று நமக்கு நன்றான ஒரு ஞான உபதேசத்தை நமக்கு குருமூர்த்திகள் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். அடுத்து இந்த மனத்தை பற்றி 132வது திருப்பாடலை அழகாக சொல்லி காட்டுகிறார். இறைவனை அடைவதற்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அருமையான ஒரு சாதனம் மனம்தான். அதைத்தான் நம்முடைய அப்பர் பெருமான் மனம் என்னும் தோணி பற்றி என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே அந்த மனதை வைத்துத்தான் நாம் என்ன செய்தல் வேண்டும், இறைவனை அடைதல் வேண்டும். அந்த மனதிலே வந்துதான் இறைவன் குடிகொண்டுகிறான். இறைவனுக்கு இல்ல முடியான் என்று பெயர். நம்முடைய மனத்திலே அடியார்களது மனத்திலே வந்து அந்த குகையிலே குடியிருக்கின்ற காரணத்தினாலே அவனை குகன் என்றும் இல்லங்குடியான் என்று சொல்றோம். நான் ஒரு இடத்திலே வந்து அமருகின்ற பொழுது இந்த இடம் தூய்மையாக இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்து அமர்கிறோம். அதை துடைத்து விட்டோம், அது துண்டை வை விரித்தோம், ஏன் அமர்கிறோம், ஏன் அமர்கின்ற இடம் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த பூத உடல் அமர்வதற்கு ஒரு தூய்மையாக இருக்க வேண்டும் அந்த இடம் என்று நாம் நினைப்பதை போல இறைவனர்ந்து இருக்க வேண்டும் என நினைக்கின்ற இந்த மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று பெருமாள் விரும்புவார் அல்லவா. ஆகையினாலேதான் மனத்துக்கள் மாசிலன் ஆனால் ஆனால் மனதிலே முதலில் தூய்மை வேண்டும். அந்த மனதிலேயே தூய்மை வராதபடி இவெல்லாம் கெடுக்கும் என்று அழகாக சொல்லி காட்டுறார். பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன் வரவர கண்டாய் கண்டு ஆராய் மனமே ஒருவருக்கும் தீங்கு நினையாதே செய் நன்றி குன்றாதே ஏங்கி இடையாது எதுமையான ஒரு உபதேசம். பரபரக்க வேண்டாம் பதர்ண காரிய சிதறும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி பட்டு அவசரப்பட்டு நாம் எதையுமே செய்தல் கூடாது. பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன், ஒரு முறை சொன்னேன் கேட்கவில்லை, பல முறை சொல்கிறேன் இன்னும் நீ இதை ஏற்கவில்லையோ. பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் ஆக உன்னை விரைந்து துணியாது நீ என்றால் பல முறை சொல்லியிருக்கிறேனே வரவரக்கண்டாய் மனமே அங்கே மனத்தால் உனக்கு தீங்கு வருவதை கண்டு ஆராய் மனமே எதையும் நீ நன்றாக ஆராய் மனமே ஒருவருக்கும் தீங்கு நினையாதே யாருக்கும் தீங்கு நினைத்தல் கூடாது. ஆக மனத்தாலும் கூட பிறருக்கு ஒரு துன்பத்தை நினைத்த கூடாது. அந்த மனத்துக்கண் மாசிலன் ஆதன் ஆகையினாலே நம் மனத்தாலும் கூட பிறருக்கு ஒரு கேடு நினைத்த கூடாது. மெய்ப்பொருள் நாயனாருக்கு தீங்கு நினைத்தார் முத்திநாதன், என்ன ஆனது முத்திநாதன் படு நரகத்திலே சென்று விட்டார். இதே போல ஏனாதி நாயனார் புராணத்திலே அடிசூரன் என்பவன் ஏனாதிநாத நாயனாருக்கு தீங்கு செய்ய நினைத்தார், அவரும் படு நரகத்திலே சென்று போகிறான் விழுந்தான். ஆகினாலே நாம் எல்லாம் எப்பொழுதுமே ஒருவருக்கும் தீங்கு மனத்தாலும் நினைத்தல் கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். அப்படி மனத்தால் கூட பிறருக்கு ஒரு தீங்கு நினைத்தல் கூடாது. சைவனுக்கு வேண்டிய முதல் ஒழுக்கம். யாரேனும் ஒருவர் நமக்கு துன்பம் செய்தால் இனி சுவாரப்படம் என்று விட்டுவிட வேண்டும், இது நான் செய்த வினையின் காரணத்தினாலே இவன் மூலமாக வருகிறது என்று நினைத்து விட வேண்டும். அவருக்கு தீங்கு நினையாதே கெடுவான் கேடு நினைப்பான். பிறரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டாலே நான் கெட்டு விடுவோம். ஆகினால்தான் அவர் சொல்கிறார், ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே, ஒருவர் தனக்கு செய்த உபகாரத்தை மறத்தல் கூடாது, ரொம்ப ஏகி இழையாது இரு. இதையெல்லாம் மனத்திலே கொண்டா கொள்ளாமல் இருந்தால் உன்னுடைய உள்மனம் வெளியும். ஆனா இதையெல்லாம் கை கொண்டால் நீ ஏங்கி இழையாது இருப்பாய் என்று அழகாக சொல்லிட்டார். எனவே இந்த மன தூய்மை என சொல்லக்கூடியது இருக்கிறதே, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதைத்தான் இந்த பரபரக்க வேண்டாம் பரகாலு சொன்னேன், பரபரக்கண்டாராய் மனமே, ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாரே, ஏங்கி இழையாது இரு என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுறார். இந்த இடத்துல அழகா சொல்லுங்கள், நம்முடைய மனதையும் நம்ம மாசுக்கடனா வரும் இவைகளை இயலும் இயல்பு. நாமெல்லாம் முக்குணமயம் பட்டவர்கள், கோபம் வரும், பரபரப்பு இருக்கும். ஆனால் ஞானாசிரியர்மார்கள் வாக்கை நாம் பற்றி கொண்டோம் என சொன்னால் அவைகள் எல்லாம் நம்மை விட்டு மறையும். அழகாக பட்டின தடிகள் தன்னுடைய திருவாக்கிலே 11 திருமுறையை சொல்லி காட்டுறார். என்னுடைய மனம் இருக்கிறதே அதிலே அங்கே காம குரோத லோப மோகம் ஆச்சரியம் வந்திருக்கிறது. அங்கே ஐபுலன்களாகிய அந்த கடாக்கள் மேய்ந்து கொண்டிருக்கிறது, இருளடைந்திருக்கிறது, பாலடைந்து கிடக்கிறது. நான் என்ன செய்தேன், உன்னுடைய உபதேச மொழிகளை கேட்டு அந்த பாலறையை அத்தனையையும் அங்கிருக்கிற செடி கொடி குப்பைகளை எல்லாம் நான் நீக்கிவிட்டு அழகாக இப்பொழுது மலர்கள் தெளித்த ஒரு பஞ்சனையாக ஒரு படுக்கையாக உனக்கு என் மனத்தை வைத்திருக்கேன், பாடலை உனக்கு பள்ளி அறை ஆக்கி. இந்த பள்ளியறையினுடைய தாத்பரியம் என்ன அர்த்தம், அந்த மனதிலே இருக்கிற ஐவகை கடாக்களையும் அமிர்த காம குரோத லோப மோகம் ஆசிரியர் நீக்கி என்ன செய்தல் வேண்டும், அங்கே இறைவன் வந்து அமர்வதற்குரிய பஞ்சனை. பஞ்சனை என்பது மலர் படுக்கை என்று சொல்லக்கூடியது, வெண்மைத்தன்மை இருத்தல் வேண்டும். ஆக இந்த மனதிற்கு எதுவெல்லாம் நிகழும் என்பதை அழகாக கூறி எல்லாம் அந்த வழி இல்லாத என்று நம்முடைய குருமூர்த்தி அவர்கள் நமக்கு உபதேசம் செய்கிறார்கள்.